இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அடைக்கலமே எந்த புகழிடமே, என் கோட்டையே என் அடைக்கலமே எந்த புகழிடமே. உம்மால் ஒரு சேலைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன், உம்மால் ஒரு சேலைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். நீரெந்த தேவனே, நீரெந்த
என் கோட்டையே என் அடைக்கலமே எந்தன் புகழிடமே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவேன் என்றான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை உங்களுடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க ராஜா. ஒருவேளை இந்த நேரத்தில் யாராவது பலவீனத்தோடு இருப்பார்கள் என்றால் இந்த செய்தி அவர்களை பலனடைய செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனை நம்பு, ட்ரஸ்ட் இன் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் நம்பக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரமே நம்ம நம்ப முடியும். ஏனென்றால் அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நம்மை ஒரு நாள் மறக்கக்கூடியவர்களாக, நம்மை ஏமாற்றக்கூடியவராக, நம்முடைய முதுகிலே குத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மை உயர்த்தக்கூடியவராக, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 118:8 இவ்வனமாக சொல்கின்றது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். வேதம் சொல்கின்றது, நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதாவது கர்த்தரை நீ நம்பிக்கையாய் இருக்கிறதே நலம். நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும்? எதற்காக கர்த்தரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? நம்முடைய நம்பிக்கையை எவ்வாறு நாம் வெளிப்படுத்த முடியும் என்று கேட்கும் பொழுது, நாம் கர்த்தரை நம்புகிறோம் என்றால் அல்லது கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். முதல் காரியம், கர்த்தரின் மேல் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நான் நம்புகிறேன் என்றால் உண்மையான அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தரின் மேல் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 6:13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்கு. அந்த பேலையிலே அறைகளை உண்டு பண்ணு. அதை உள்ளும் புறம்பாக கீழ்பூசி. நாம் தொடர்ந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது சற்று சிந்தித்து பாருங்களேன், நோவுடைய காலத்தில் மழை வந்ததே கிடையாது. யாருமே மழையை பார்த்ததே கிடையாது. ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்தை இந்த ஜனங்கள் பாவம் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் இவர்களை நான் ஜல பிரளயத்தினால் அழிக்கப் போகிறேன், மலையினால் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். இதை நோவா ஜனங்களிடத்திலே சொல்லும் பொழுது யாருமே அவரை நம்பவில்லை, யாருமே அவரை விசுவாசிக்கவில்லை. கிட்டத்தட்ட 120 வருடங்கள் அவர் பிரசங்கம் செய்கிறார், ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், இந்த இடத்தை அழிக்கப் போகிறார், மலையினால் அழிக்கப் போகிறார், ஜலத்தினால் அழிக்கப் போகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஏன் என்றால் அவருடைய வாழ்க்கையில இதுவரை அவர்கள் மலையை பார்த்தது கிடையாது, அவருடைய வாழ்க்கையில இதுவரை அவர்கள் தண்ணீர் ஜலத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது, ஜல பிரளயத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் நோவா மாத்திரம் எப்படி விசுவாசித்தார்? சற்று சிந்தித்து பாருங்களேன், அத்தனை கோடி ஜனங்கள் எத்தனை முறை நோவாவை ஏளனமாக பேசியிருப்பார்கள், இவன் என்ன ஒரு பெரிய தீர்க்க தரிசியா, இவன் நம்மிடம் சொல்ல வந்துட்டான், இந்த உலகத்தில் இதுவரை மலையே வந்தது கிடையாது, ஆனால் இவன் வரும் என்று சொல்கிறான், இவன் உத்தமனா, இவன் பேச்சை நாம் கேட்க வேண்டுமா, இவன் பைத்தியக்காரன் போல் அந்த பேலையை செய்து கொண்டிருக்கிறானே என்று பல ஏளனமான வார்த்தைகளை அவர்கள் பேசியிருப்பார்கள். ஆனால் நோவா எப்படி கர்த்தரை நம்பிக்கையா இருந்தான் என்று பார்க்கும் பொழுது, அவன் செய்த முதல் காரியம், அவன் கர்த்தரின் மேல் நிலைத்திருந்தான். அவன் நிலைத்திருந்தான், எவ்வளோ பெரிய உதாசீனமான வார்த்தைகள் அவனை நோக்கி வந்த பொழுது கூட அவன் கர்த்தர் மேல் நிலைத்து இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் உங்களை ஏளனமாக பேசலாம் ஜனங்கள், உங்கள் வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல் செய்யலாம், ஆனால் நோவாவை போல நீங்கள் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆதியாகமம் 6:22 வாசிக்கும் பொழுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவன் தமக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை மாத்திரமே அவர் செய்தார், அதை மாத்திரமே அவர் கவனம் செலுத்தினார். இந்த உலகம் உன்னை ஏளனமாக பேசலாம், இந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய லட்சியம் என்ன என்பதை நீ அறிந்து கொண்டால் என்றால் அதை மாத்திரம் நீ கவனம் செலுத்து, உன்னுடைய லட்சியத்தை மாத்திரம் நீ கவனம் செலுத்து. நோவா அதையே செய்தார். மற்றவருடைய வார்த்தையை அவர் கேட்கவில்லை, மற்றவர்கள் பேசின பேச்சை அவர் கேட்கவில்லை, நோவாவிடம் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதையே அவர் செய்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதனால் அவருக்கு கிடைத்த பலன் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 9:1 வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல இன்று நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமோடு கூட பிறந்த சந்ததியார் உடைய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம், அதே போல ஆண்டவர் இங்கே நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், ஆனால் நோவாவை குறித்து நாம் எத்தனை பேர் யோசித்திருக்கிறோம்? நோவாவைதான் முதல் முதல் ஆண்டவர் தந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். முன்பு நாம் பார்க்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியை அழிப்பதற்கு முன்பதாக அழித்ததுக்கு பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவை பார்த்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து விட்டது, ஆனால் உண்மையாய் இருந்த நோவா ரட்சிக்கப்பட்டான், நீங்களும் நானும் ஆண்டருக்குள் நிலைத்திருப்போம் என்றால், உண்மையாய் இருப்போம் என்றால், எத்தனை பேர்களுக்கு முன்பாக நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. இந்த உலகம் என்ன பேசினாலும் அதை நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதை காதில் வைத்துக் கொள்ளாதீர்கள், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்துக்காக. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த தேவன் அந்த ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே அவன் நிலைத்திருந்தான். ஆதியாகமம் 12:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அதே ஒரு காரியம்தான். நோவாவிடம் என்ன சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், உன்னுடைய உறவினர்கள் இங்கு இருக்கலாம், உனக்கு தெரிந்தவர்கள் இங்கு இருக்கலாம், ஆனால் அனைவரும் அழிய போகிறார்கள், நீ பிரசங்கம் செய், எத்தனை பேர் உன்னை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உன்னிடம் வருகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நோவாவும் எத்தனையோ முறை பிரசங்கம் செய்து பார்த்தார், ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் நோவாவும் அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மருமகள்களும் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே ஒரு காரியம்தான் ஆதியாகமம் 10:1 அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறார், நீ இருக்கக்கூடிய தேசம் சரியான தேசம் அல்ல, ஊர் என்ற பட்டணம் சரியான பட்டணம் அல்ல, அது பாவத்தால் நிறைந்திருக்கிறது, நீ அங்கிருந்து வெளியே வர வேண்டும், வெளியே வா என்று அழைத்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை இந்த அழைப்பை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கொடுத்திருப்பாரா? நிச்சயமாகவே அந்த பட்டணத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்திருப்பார். அது வேதாகமத்தில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை ஆபிரகாம் மாத்திரமே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட லோத்தும் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். என்ன போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவர் சொல்கின்றார் 2 வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெடும்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2 வசனத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதாவது நோவாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்ன கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அதாவது நான் உன்னை பழுகி பெருகச் செய்வேன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு வயது 75, இன்னும் குழந்தை இல்லை. ஆனால் ஆபிரகாம் அந்த நம்பிக்கையான வார்த்தையை அவன் விசுவாசித்தான். ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து அதிலே அவன் நிலைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3 வசனம் வாசிக்கிறப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:5-6 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து சென்று அவர் அந்த வானத்தை பார்க்க சொல்கின்றார். அந்த வானத்தை அனார்ந்து பார்த்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை, நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார், வானத்திலே நீ பார்க்கிறாயே நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடிகின்றதா? இல்லையே, அதே போலவே உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆனால் நீ என் விசுவாசத்தில் என்னில் நிலைத்திரு என்று மாத்திரமே சொன்னார். அவ்வாறு ஆபிரகாம் நிலைத்திருந்த பொழுது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று இங்கே நாம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நாம் நம்ப வேண்டும். அவரையே நீ நம்பு என்பது மிக முக்கியமானது. 2வது, நாம் அவரை நம்புகிறோம் என்றால் நாம் எப்படி எதில் நிலைத்திருக்க வேண்டும்? 2வது காரியம், தேவனிடம் அடைக்கலம் பெற வேண்டும். நாம் தேவனிடம் அடைக்கலம் பெறுவதற்காக நாம் அவரை நம்ப வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். சங்கீதம் 118:9 பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் யாரையுமே நம்ப முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்ப முடியும் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22:1 கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கல்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், தாவீதை ஆண்டவர் சவுலுடைய கையிலிருந்து விலக்கி மீட்டார், விடுவித்தார் என்று பார்க்கிறோம், இரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது சந்தோஷமாய் பாடுகின்றார், கர்த்தர் என் கண்மலையாய் இருக்கிறார், என் கோட்டையாய் இருக்கிறார், என்னுடைய இரட்சகராய் அவர் இருக்கிறார், நான் நம்பியிருக்கிற துருக்கம் அவர், என்னுடைய கீழகம் அவர், என்னுடைய இரட்சணிய கொம்பு அவர், என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் அவர், என்னுடைய புகலிடம் அவர், என்னுடைய இரட்சகரமானவர் என்று தொடர்ந்து 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் அவரிடம் மாத்திரமே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். பொல்லாத மனிதர்களிடமிருந்து அடைக்கலம் கிடைக்கும், அரசியல்வாதிகளிடமிருந்து அடைக்கலம் கிடைக்கும், நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களிடமிருந்து அடைக்கலம் கிடைக்கும், வியாதிகளிலிருந்து நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆகையால் அவரை நாம் நம்ப வேண்டும். 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வாய்படுத்துகிறார். இங்கே தாவீது சொல்கின்றார், கர்த்தரை போல தேவன் யார் இந்த உலகத்தில், அவர் என்னை பார்த்து கொள்வார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னுடைய தேவையை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சங்கீதம் 56:4 சொல்கின்றது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். பிரியமானவர்கள், நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால், ஏன் அவரை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால், அவர் நம்முடைய அடைக்கலமானவர். அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலத்தை கொடுக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இன்று அவரால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் சொன்ன விண்ணமா, இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களால் நம்மாய் தொடக்கூட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சம் இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது. சங்கீதம் 62:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆகையால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவரிடம் ஊற்றி விடுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை அவரிடம் சொல்லி விடுங்கள் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியம்! நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நாம் அவரை அல்லவா நம்ப வேண்டும்? ஆனால் அநேக நேரங்களில் இந்த உலகத்தை நம்புகிறோமே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்புகிறோமே, அதிகாரிகளை நம்புகிறோமே. ஆனால் கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை நம்பும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை ஏற்ற நேர அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்வளவாக சொல்கின்றார். சங்கீதம் 20:7-8, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆம், சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, இதை வைத்து நான் என்ன வேண்டுனாலும் செய்யலாம் என்று. ஆனால் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும், அவர் மேல் மாத்திரமே நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது, நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும், தேவனை நம்ப வேண்டும் என்றால், நமது பாரத்தை கர்த்தர் மீது வைக்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள் இருக்கிறது, அநேக சுமைகள் இருக்கிறது. எல்லா மனிதர்களிடமும் அதை நம்மால் சொல்ல முடியாது. மனிதர்கள் நம்முடைய சுமையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் உங்களுடைய சுமைகளை நீங்கள் வைக்கலாம். ஆண்டவர் சொல்கின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், அவரை நம்பும் பொழுது, அவரிடம் நம் செல்லும் பொழுது நம்முடைய சுமைகளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். தானியேல் 3:16-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ என்பவர்களை நெருப்பிலே போட ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கள் தேவன் எங்களுக்காக துணையாய் நிற்கிறார், அவர்கள் எங்களை பார்த்து கொள்வார், அவர் எங்களை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை அந்த அக்கனியிலிருந்து விடுவித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அவரை நம்பும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒருவேளை உங்கள் தகப்பன் உங்களை கைவிடலாம், உங்கள் தாய் உங்களை கைவிடலாம், ஆனால் வேதம் சொல்கின்றது கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுடைய தகப்பனாய் இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை நீங்கள் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை மனிதர்கள் மேல்தான் அதிகமாக இருக்கிறது. மனிதர்களை தான் நாம் அதிகமாக நம்புகிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான காயங்கள், அதிகமான ஏமாற்றங்கள், அதிகமான தோல்விகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள், நான் கர்த்தரை மாத்திரம் நம்ப போகிறேன், அவர் மேல் மாத்திரம் நான் நம்பிக்கை வைக்கப் போகிறேன், அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நீங்கள் நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாகூம் 1:7 வசனம் இவ்வனமாக சொல்கின்றது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார் என்றால் தெரியும் என்று அர்த்தம் மாத்திரம் அல்ல, அறிந்திருக்கிறார் என்றால் அவருடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளை எப்பொழுது சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு எப்பொழுது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய எதிர்காலங்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்களை குறித்ததான எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று கர்த்தரை நீங்கள் நம்ப ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவரை நீங்கள் நம்புங்கள். ஏனென்றால் அவர் மாத்திரமே உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்க முடியும். அவர் மேல் மாத்திரமே நீங்கள் பாரத்தை வைக்க முடியும். அவரோடு மாத்திரமே நீங்கள் நிலைத்திருக்க முடியும். எல்லா நேரத்திலும் அவர்களை கைப்பற்றி இருக்கலாம். ஏனென்றால் எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை கைவிடுகின்ற தேவன் அல்ல. அவர் சொல்கின்றார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத கர்த்தரை நாம் இருக்க பற்றி கொண்டு இந்த உலகத்தை ஜெயிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தனை பேசுறதுக்காக முயற்சித்திருக்கிறேன். இந்த உலகத்தை நம்பி ஏமாந்து மனமுடைந்து போயிருக்கக்கூடிய அவர்களோடு கூட கர்த்தனை பேசுறதுக்காக ஸ்தோத்திருக்கிறேன். அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த செய்தி கேட்ட அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து என் ஆண்டவர் நீர் நடத்தும்படியாக எச்சரிக்கிறேன். கூடருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.